وآتوا الزكاة وارقوا مع الراقبين. நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள், இன் ஜகாத்தையும் கொடுங்கள். வருத்தமும் மகராத்தையும் ருக்கூப் செய்பவர்களோடு சேர்ந்து நீங்களும் ருக்கூப் செய்யுங்கள். இதுதான் இன்றைய தினத்தினுடைய வேதவசனம். கண்ணியத்திற்குரியவர்களே, இதற்கு முந்தைய வகுப்புகளில் பனி இஸ்ரவேலர்கள் என்று சொல்லுகிற நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியை பற்றி அல்லாஹ் தஆலா மிக நீண்ட வரலாறுகளை சொல்லிக் கொண்டு வந்தார். அந்த பனி இஸ்ரவேலர்களுடைய வரலாறுகளை பற்றி சொல்லுகிற போது முந்தைய ஆயத்துக்கள் சொன்னது, இந்த ஆயத்துக்கும் இன்னுள்ள ஆயத்துக்கும் என்ன தொடர்பு? நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள், இன்னும் ஜகாத்தையும் கொடுங்கள், இன்னும் ருக்கூ செய்பவர்களோடு சேர்ந்து நீங்களும் ருக்கூ செய்துள்ளீர்கள். இதற்கும் இதற்கு முன்னால் வந்த வசனங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? இப்படி ஏன் இந்த வசனத்தை சொல்ல வேண்டும் என்பதை முதலில் தங்கிக்கொண்டு அல்லாஹு தஆலா பனி இஸ்ரவேலர்களை பற்றி ஆரம்பிக்கும் போதே சொன்னான், நான் உங்கள் மீது செய்திருக்கிற உபகாரங்களை, நான் உங்கள் மீது செய்திருக்கிற நியமத்துகளை நீங்கள் எண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா அதற்கு பின் ஒரு நீண்ட பட்டியலை இட்டார். அதுல சொல்லும் போது சொன்னா, وآمنوا بما أنزلت مصدقا لما معكم ولا تكونوا أول كافر என்ற வசனம் தொடர்கிறது. அதிலே சொன்னால், முதல் முதலாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு இருக்கிறதே அது ஈமானிய அழைப்பு. உங்களிடத்திலே உள்ள வேதம் எந்த ஒரு பொருளை உண்மை கொடுத்துகிறதோ அப்படி ஒரு பொருள் உங்களிடத்திலே திருக்குர்ஆன் வந்திருக்கிறது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இந்த வேதத்தை பற்றியும் இந்த நபியை பற்றியும் உங்களுடைய வேதங்களும் உங்களுக்கு சொல்லப்பட்ட நபிமார்களும் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இந்த கருத்தை நீங்கள் உண்மைப்படுத்துங்கள், உங்களுடைய ஈமானை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள், இந்த இஸ்லாத்தின் பக்கம் நீங்கள் வாருங்கள் என்ற ஒரு அழைப்பு வைக்கப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக அவர்களிடத்திலே இருந்த ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட், ஒரு மிகப்பெரிய குறையை இறைவன் சுட்டி காட்டினான். என்ன? நீங்கள் உண்மையை மறைக்க வேண்டாம், உண்மையை பொய்யோடு கலக்க வேண்டாம், உங்களிடத்திலே வந்திருக்கிற அந்த உண்மை பொருளை நீங்கள் மறைந்து வைக்க வேண்டாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேத வசனங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அத்தாட்சிகள், உங்களுடைய நபிமார் உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாம் உலகத்திலே மிகப்பெரிய ஒன்று, அல்லாஹ்வின் மூலம் அருளப்பட்ட ஒன்று. அவ்வளவு பெரிய விஷயத்தை சாதாரணமாக நீங்கள் இந்த உலகத்திலே பரவிவிடக்கூடாது என்ற ஒரு குறுகிய வட்டத்தை கொண்டு நீங்கள் அதை உங்களுடைய திரை போட்டு மறைத்து விட வேண்டாம். ஒன்றாவது, நீங்கள் ஈமானின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பு. இரண்டாவது, நீங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த வசனங்களை மறைக்க வேண்டாம் என்ற ஒரு செய்தி. மூன்றாவதாக, இறைவன் கொண்டு வருகிறார். அப்போ இந்த இடத்துல எதை வைக்கிறதுக்கு லாயக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை விட நம்மை படைத்தவனுக்கு நன்றாக தெரியும். அதுல சொன்னா, நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜகாத்தையும் கொடுங்கள், ருக்கூ செய்பவர்களோடு சேர்ந்து நீங்கள் ருக்கூ செய்து கொள்ளுங்கள். இதுதான் இன்றைய ஆயத்து, இதுதான் அடுத்த விளக்கம். என்ன முடிஞ்சு போச்சு? ஈமான் கொள்ளுங்கள் என்ற ஒரு அழைப்பு வந்து விட்டது. என்னத்தை ஈமான் கொள்ளணும்? ஏற்கனவே ஈமான் கொண்டிருந்தாங்களே, அவர்களுடைய ஈமான் என்ன அப்படிங்கிறதுலாம் விளக்கம் முன்னாடியே சொன்னோம். இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன், அவர்கள் கொண்டிருந்த ஈமான் அவர்களுடைய நபி வந்ததையும் அவர்களுக்கு நபியினுடைய அத்தாட்சியின்படி அவர்களுடைய நபிக்கு கொடுக்கப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவிப்பின்படி வர இருக்கிற அஹ்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்த வேண்டும், அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் அந்த அழைப்பு. அதற்கு அடுத்தபடியாக அவர்களிடத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய குறை, குறை என்று கூட சொல்லக்கூடாது, ஒரு பெரிய அநியாயம், ஒரு துன், அதை எடுத்து காட்டியது திருக்குறான். அவர்களுக்கு சொல்லப்பட்ட வேத வசனம் சொன்னது, நீங்கள் அப்படி செய்யாது. இதுக்கு அடுத்ததான் அந்த இடத்தை நீங்க எப்படி இது நீங்க செய்யறது தப்பு, இந்த விளக்கிருங்கன்னா அடுத்த ஒரு விஷயம் அங்க அக்காமடேட் ஆக வேண்டும், ஒரு விஷயத்தை அங்கே கொண்டு போய் பொருத்த வேண்டும். அதற்கு தான் திருமறை வசனம் சொன்னது, நீங்கள் தொழுகையை நிலை நிறுத்துங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், தொழுபவர்களோடு சேர்ந்து தொழுது கொள்ளுங்கள். வெளியேந்து பார்க்கறதுக்கு சாதாரணமான ஒரு வசனம். திருமறையினுடைய வேத அந்த தர்ஜுமாக்களை படிக்கிற போது ரொம்ப லேசா தொழுகையை நிலை நிறுத்துங்கள், ஜக்காத்தை கொடுங்கள். ஆனால் உள்ளிருந்து இதனுடைய அர்த்தத்தை பார்க்கிற போது உண்மையிலே பிரமிக்க வைக்கிற ஒரு வார்த்தை. ஏன் இப்படி இறைவன் இந்த இடத்திலே சொல்ல வேண்டும்? முதல் கேள்வி வருகிறது. ஏன் ரெண்டு விஷயத்தை பத்தி மட்டும் சொல்லணும்? இஸ்லாத்துல 1000 இருக்கிறது. நீங்கள் தொழுகையை நிலை நிறுத்துங்கள், ஜக்காத்தை கொடுங்கள். இப்படி ஒரு பாயிண்ட் அல்லாஹ் தஆலா பிடிக்கிறான். அதாவது இதுவரை அவர்கள் இருந்த நிலைமையை சுத்தப்படுத்தியதற்கு பின்னால் அவர்களுக்கு உள்ளே ஏற வேண்டியதில்லை. முன்னாடி ஈமான் கொண்டுட்டான், அந்த ஈமான் சீர்படுத்தப்பட்டது. அடுத்து அவர்களிடத்தில் இருந்த மிகப்பெரிய குறையாக இருக்கிற மறைத்தல் என்ற அந்த தன்மை நீக்கப்பட்டு விட்டது. அடுத்தது அவர்களிடத்திலே குடிகொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் என்ன இருக்கிறது என்று சொன்னால் அது தொழுகை. ஷரியத் ஷரியத்தினுடைய நிலைமைக்கு மனிதன் வந்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய முதல் படியே தொழுகை தான். திருக்குறான் இதைத்தான் திரும்ப 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 எங்கெல்லாம் அல்லாஹுத்தாலா இந்த வார்த்தையை பிரயோகப்படுத்துகிறான்னு ரொம்ப தெளிவா சொல்லுங்க. அது இந்த உம்மத்துக்கும் சரி, உன்னுள்ள உம்மத்துக்கும் சரி, இதுவரை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலிருந்து வந்திருக்கிற அந்த மனித இனங்களை எல்லாம் பார்த்து திரும்ப பேசுகிறது போது கூட தொழுகை இல்லை. இந்த சமுதாயத்தை பற்றியும் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறான். ஏன்? ஹதீஸிலே வருகிறது, கியாமத்துடைய நாளையில் உங்களை எல்லாம் எழுப்பி நிற்க வைக்கப்படுகிற போது நீங்கள் கேட்கப்படுகிற முதல் கேள்வி உங்களுடைய தொழுகையின் நிலைமை எப்படி இருந்தது, அதை வைத்துதான் உங்களுடைய அடுத்த எல்லா அமல்களையும் நிர்ணயிக்கும். அப்ப இது மார்க்கத்தில் அதே போன்று ஒரு இஸ்லாமியனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஒரு தத்துவமான ஒரு அந்தரங்கத்தை இந்த தொழுகை பெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் மட்டுமல்ல, உம்மத்தே முஹம்மதியாவை நீங்கள் மட்டுமல்ல, கடந்த கால உம்மத்துகளும் யார் உங்களோடு சேர்ந்து சங்கமித்திருக்கிறார்களோ அவர்களும் விளங்க வேண்டும். இதுதான் அடிப்படை அசல் மார்க்கத்தினுடைய முதல் தூண். அப்ப அதை ஏன் அல்லாஹ் அப்படி சொல்லுகிறான்? இந்த தொழுகை இருக்கிறதே ஒரு மனிதனை ரப்போடு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பொருள். ஜக்காத்து வருஷத்துல ஒரு தடவை, நோம்பு வருஷத்துல மாசத்துல ஒரு மாசமாக இருக்கிறது, அதே மாதிரி ஹஜ்ஜு தாசிர்தா உண்டு. ஆனால் இந்த தொழுகை இருக்கிறதே சாதாரண அடியானை கூட ஒரு நாளைக்கு 5 முறை இறைவனோடு தொடர்பை ஏற்படுத்தி வைக்கிற, இறைவனுக்கு முன்னால் அவன் தன்னுடைய ரப்போடு தான் எப்படி நாடுகிறானோ அப்படியெல்லாம் பேச வைக்கிற ஒரு அரிய பொக்கிஷம் இந்த சமுதாயத்திற்கு தரப்பட்ட சாமானியமான ஒரு விஷயம் அல்ல. உங்களுடைய இரட்சகனிடத்தே நீங்கள் எதை சம்பாதிக்க விரும்புகிறீர்களோ அதையெல்லாம் பேசலாம், உங்களுடைய தேவைகளை எப்படி கேட்க முடியுமோ அப்படியெல்லாம் கேட்கலாம். அதனுடைய ஒரு பெரிய வசீலா அல்லாஹ் தந்திருக்கிறார். நான் ரெடியா இருக்கேன் அந்த நேரத்துல என்னை தொழுகிற போது, என்னை தொழுகைக்கு என்னுடைய அடியான் என்று அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அழைக்கிற போது உடனே நான் பதில் தருகிறேன். உன்னுடைய அந்த வாசகத்தை நான் அங்கீகரித்துக் கொண்டேன். உன்னை தவிர வேறு யாரிடத்திலும் நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லுகிறான், உன்னுடைய அந்த வாசகத்தை நான் அங்கீகரித்துக் கொண்டேன். இதனுடைய செயல்பாடு அந்த தொழுகைக்கு பின் உன்னிடத்திலே இருக்கிறதா? அப்போ தொழுகை என்பது இந்த சமுதாயத்திற்கு தரப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷம். இன்னைக்கு பொதுவா பள்ளி வாசல்கள்ல எல்லா இடங்களிலும் தொழுகையை பத்தி அசரத்துமார்கள் நிறைய நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால நமக்கு தொழுகைன்னு ஆரம்பிச்சாங்க பெரிய போரிங் சப்ஜெக்ட். சொல்லுங்க, ஏதாவது வாழ்ந்தா தொழுகை வேற வேலையே இல்லப்பா, அந்த ஆள் இருக்கு ஒரே தொழுகை நோம்பு சக்காத்து என்னத்தான் சொல்றாங்க. சோதர்களே, சாமானியமான விஷயம் அல்ல. உங்களை உங்களை படைத்தவனோடு கொண்டு போய் சேர்த்து விடுகிற ஒரு ஒரு இந்த சமம் இந்த உங்களுக்கு தரப்பட்ட ஒரு மிகப்பெரிய கேடயம் அது. உங்களுக்கு தரப்பட்ட மிகப்பெரிய சக்தி அது. நீங்கள் அதை எப்படி பயன்படுத்துகிறீர்களோ உங்களை அப்படி ஆக்கிக் கொள்ளலாம். அப்ப அதை பத்தி திரும்ப திரும்ப சொல்லாம வேற எதை பத்தி சொல்ல முடியும்? ஈமானியுடைய ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்ட அந்த ஈமானிய குவத்திற்கு பிறகு அல்லாஹ் தந்திருக்கிற மிகப்பெரிய அரிய பொக்கிஷம் இந்த தொழுகை. ஏன்? அந்த ஈமானை வைத்து தன்னுடைய இரட்சகனோடு நேரடியாக அவர் அவர்கள் தொடர்பு கொள்ளலாம். இதற்கு இமாம் என்பவர் தேவையில்லை, கலீஃபா என்பவர் தேவையில்லை, யாரும் தேவை கிடையாது. நபியும் சொல்லி தந்து விட்டார்கள், அதற்கு பின்ன அந்த இடத்துல நபியும் உள்ள வரல. நேரடியா தன்னுடைய இறைவனோடு சம்பாசிக்க வைக்கிற ஒரு அரிய பெரிய பொக்கிஷம். ஆகவே அதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்தில் அவர்களை பார்த்து சொல்லப்பட்டது, நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள். அப்ப இந்த தொழுகை என்று வருகிற போதெல்லாம் திருக்குர்ஆனிலே அக்கீமுஸ் ஸலா, நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்ற வாசகம் தான் அதிகபட்சமான இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. அக்கீமுஸ் ஸலா யுகீமு இப்படிதான் வரும். ஏன் இந்த வார்த்தையை மட்டும் இறைவன் எடுத்தாள வேண்டும்? தொழுகுங்கள் என்பது ரொம்ப கம்மியா இருக்கு. அகீமு ஸலா இந்த வார்த்தை தான் அதிகமா திருக்குறள்ல இருக்கு. அப்ப இக்காமத் என்ற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? இதனுடைய வெளிப்படையான பொருள், டிக்ஷனரியினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஒரு பொருளை சீர் செய்வது என்ற அர்த்தம். ஒரு பொருளை சீர் செய்வது, அதை நிலைப்படுத்தி வைப்பது இருக்குதான் டிக்ஷனரி இந்த அக்காம யுக்கீமு என்பதற்கு நமக்கு விளக்கம் தருகிறது. இன்னும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மரத்தை அக்காம நிற்க வைத்தால் என்பதற்கு இந்த அக்காம என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். அரபியிலே ஒன்னு ஒரு பொருள் நிற்கிறது, அப்ப நின்னுச்சு அப்படிங்கிறதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், அது கீழே விழுவதல்ல, அதனுடைய இயற்கை குணம், அது இன்னமும் நிற்க போகிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய வெளிப்படையான டிக்ஷனரி சொல்லுகிற அர்த்தம். இதனுடைய உள்ரங்கமான திருக்குறான், அதாவது குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகிற விளக்கம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு பொருளுக்கும், அதாவது ஹதீஸிலும் சரி திருக்குறானிலும் சரி, அங்கே எடுத்தாளப்படுகிற வார்த்தைகளுக்கு இரு பொருட்கள் உண்டு. ஒன்று டிக்ஷனரி சொல்லித்தர அர்த்தம், அதுக்கு பேரு லுகத்துன்னு சொல்லுவாங்க. எல்லா பொருளுக்கும் எழுதுவாங்க, இதை லுகத்துன்னு சொல்லுவாங்க. தொழுகைக்கு இருக்கு, நோம்புக்கு இருக்கு. இன்னைக்கு வந்து சலாத் என்று சொன்னால் தொழுகை, சியாம் என்று சொன்னால் நோம்பு, ஜக்காத் என்று சொன்னால் ஜக்காத். இப்ப இவ்வளவுக்கு டிக்ஷனரியில ஒரு அர்த்தம் இருக்கும். ஒருத்தர் டிக்ஷனரிய பார்த்து மார்க்கத்தை விளங்கிக்கலான்னு விளக்கிறமே, டிக்ஷனரியில ஒரு அர்த்தம் இருக்கும். இஸ்திலாஹி மார்க்கத்துக்கு அதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லி தந்தார்களோ அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அப்ப மார்க்கத்தினுடைய பார்வையிலே திருக்குறானினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் டிக்ஷனரி அர்த்தம் ஒன்று உண்டு, மார்க்க அர்த்தம் ஒன்று உண்டு. அப்ப அந்த அடிப்படையில் யுக்கீமு ஸலா கொள்கையை நிலைநிறுத்துங்கள், இந்த இக்காமத் என்பதற்கு ஒரு பொருள் நிலைநிற்கும் அர்த்தம். அப்ப மார்க்கத்தினுடைய அடிப்படையிலே ஒரு மனிதன் ஒரு தொழுகையினுடைய நேரத்தில், அதனுடைய சரியான நேரத்திலே, அதற்குள்ள ஆதாபுகள் ஒழுக்கங்கள் பொது செஞ்சு, அதே மாதிரி அதற்கென்று எந்த பலாய்கள் இருக்கிறதோ, எப்படி எப்படி எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கா, பொது செஞ்சு நல்ல ஒரு சுத்தமான ஆடையை போட்டு அங்கிருந்து நடந்து பள்ளியாசலுக்கு போய் நிற்க வேண்டும் என்று சொன்னால் நின்று, ருக்கு செய்ய வேண்டும் என்றால் ருக்கு செஞ்சு, எப்படி எல்லாம் ஷரியத்திலே ஒழுக்கங்கள் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் செய்து, அதை அப்படியே எப்படி முடிக்க வேண்டும் என்று சொல்லி தரப்பட்டிருக்கிறதோ அப்படி முடிக்கிறதுக்கு பேர் தான் தொழுகை. அதுக்கு பேர் தான் இக்காமத். அப்ப இந்த இக்காமத் என்ற வார்த்தையை தான் திருக்குறான் மீண்டும் மீண்டும் புழங்குகிறது. மற்ற இடங்களில் தொழுகுங்கள் என்ற அந்த வாசகம் வரவே அல்ல, இக்காமத்தை மட்டும்தான் நல்லா பயன்படுத்துகிறான். அப்ப இதுல இருந்து விளங்குது, தொழுகை என்பது இக்காமத் என்று சேர்த்து சொல்லுவதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், அந்த பொருளை அதனுடைய நேரத்திலே, அதனுடைய நேரத்திலே, ஒவ்வொரு தொழுகைக்கு எப்படி நேரங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறதோ அதனுடைய நேரத்திலே அந்த தொழுகையினுடைய மதிப்பை மனதிலே கொண்டு, அதற்கென்று மார்க்கம் என்னவென்ன ஷராயித்துக்கள் ஒழுக்க வரம்புகளை நிர்ணயித்திருக்கிறதோ அந்த ஒழுக்க வரம்புகளை ஏற்று அங்கே போய் தொழுகிறதுக்கு பேர் தான் இக்காமு ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துவது. இப்ப இரண்டாவது பார்த்தா திருக்குறானிக்கு சொல்லும் போது சொல்லுது ஜக்காத். ரெண்டு விஷயம் இருக்கிறது, உடலால் செய்கிற ஒரு அமல் அது தொழுகை, பொருளால் செய்கிற ஒரு அமல் அது ஜக்காத். அப்ப இந்த ரெண்டையும் கலந்து ஒரு விஷயம் இருக்கிறது, ஒன்ன மட்டும் உள்ள விஷயம் இருக்கிறது. அப்ப இந்த ரெண்டும் தான் முக்கியம் என்பதை, இபாதத்துகள் விஷயத்திலே இது ரெண்டும் அடிப்படை என்பதை அவர்களுக்கு விளங்க வைப்பதற்காக வேண்டி அந்த பனு இஸ்ரவேலர்கள், யூதிகள், நசாராக்கள், அகில கிதாபுகள் விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த செய்தியை முதல் முதலிலே குர்ஆன் அவர்களுக்கு எடுத்து வைக்கிறது. அவர்களிடத்திலே உள்ள குறை களையப்பட்டது. அதற்கு அடுத்து அவர்களிடத்திலே வைக்கப்படுகிற செய்தி, நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும், சக்காத்தை கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இது ரெண்டும் மிகப்பெரிய விஷயங்கள் மார்க்கத்திலே என்பதை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே எடுத்து வைக்கிறான். அப்ப இக்காமத்து ஸலாத் என்பதற்கு என்ன அர்த்தம் என்பதும் இந்த இடத்தில். அப்ப இந்த இக்காமத்து ஸலாத் என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறது நமக்கு விளங்கியிருக்கும். சலாத் ஆமா, அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கிறது தொழுகை. சலாத் இக்காமத்து ஸலாத்துக்கு இவ்வளவு நேரம் விளக்கம், இக்காமத் என்பதற்கு தொழுகை. அடுத்த வார்த்தை அல்லாஹு தஆலா இக்காமி ஸலாத்தி, தொழுகையை நிலைநிறுத்த. இப்ப தொழுகை என்பதற்கு டிக்ஷனரி சொல்லி தருகிற அர்த்தம் துவா என்பதாகும். தொழுகை சலாத் என்ற வார்த்தைக்கு டிக்ஷனரி சொல்லி தருகிற அர்த்தம் துவா. அப்ப மார்க்கம் சொல்லி தருகிற அர்த்தம், இந்த இஸ்திலாஹை மீறி மார்க்கத்தினுடைய அடிப்படையில் இதனுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், இப்படி நிற்றல், இப்படி ருக்கு செய்யும் போது இந்த வார்த்தைகளை ஓதுவது, சுஜூதிலே இந்த வார்த்தைகளை ஓதுவது, இதை இப்படி இப்படித்தான் செய்யணும் என்று சொல்லித் தருவது மார்க்கம் சொல்லித் தருகிற. சகோதரர்களே, இந்த இடத்திலே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டும். ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியோ ஒருத்தரை சந்திச்சுக்கிறேன். அப்ப அவர் சொன்னாரு, அதற்கு நான் ஒரு நண்பரை சந்தித்தேன். அவர் வந்து இந்த புதிய நினைவூட்டல் என்ற ஒரு கொள்கையை உடையவர். அவர் என்கிட்ட வந்து சில கேள்வியை கேட்டாரு. சிலருக்கு பதில் சொன்னேன், ஆனா சிலருக்கு சொல்ல தெரியல. எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு விளங்கலை. அப்ப அவர் கேட்ட கேள்வியில ஒண்ணு எனக்கு விளங்காதது என்ன அப்படின்னு சொன்னா, சொலூரியப்பா நீங்க, அவர் கேட்டாரு, புதிய நினைவூட்டல்காரங்க நம்மளோட சேர்த்துக்க மாட்டாங்க, அவரு தனி. அப்ப அவர் சொல்லியிருக்காரு, தொழூரியப்பா நீங்க, அதுல வந்து அது என்ன பஜர்ல மகரிபுல இஷால மட்டும் சத்தம் போட்டு ஓதுறது, டுகர்லையும் அசர்லையும் சத்தமே கேட்காம ஓதுறது, இது இது இதுதான் மார்க்கு சொல்லுதா? அது எப்படி ஒண்ணுல போகணும்னு கத்திரிய, இன்னொன்னு ஒண்ணுமே சொல்லாம பேசாம கும்பணும் அப்படி நிக்கிறிய, உட்டாக்காமா இல்ல நடுநிலைமையா எல்லாத்துலயும் ஓதணும், இல்ல எல்லாத்துலயும் சிறா இருக்கணும், இல்ல எல்லாத்துலயும் சத்தம் போட்டு ஓதணும்.
அவருக்கு வந்து ஆதாரம் சொல்லலாம், இவாறு வானருக்கு பூமி
பூமி இருக்கு, இப்படி போகுது வருது, இதெல்லாம் எப்படிப்பா நடக்குது, கோல் இருக்கு, கோலுக்கு மேல ஒண்ணு இருக்கு, ஏழு மண்டலங்கள் இருக்குங்கிறான், இன்னும் வானத்தை போய் மனுஷன் பார்க்கலங்கிறான், இன்னும் இன்னும் கோள்கள் திடீர் திடீர்னு புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறான், அதுல மனுஷன் வாழ்றாங்கிறான், அதுல என்னமெல்லாம் நிலவுல கொண்டு போய் டீ கடை வைக்கலாம்னு புதுசா திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான், இப்படி எல்லாம் சொல்லி பாருப்பாய்க்குள்ளா இருக்கு. இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப இதெல்லாம் நடத்துகிற ஒருத்தர் தான் ஒருத்தனுக்கு உதாரணம் சொல்ல முடியுங்க, அதை கேட்டுட்டு அவன் சொன்னா போயா அதெல்லாம் அப்படித்தான் போறப்போம் அப்படித்தான் போத்தா போவோம் அப்படின்னா இவனை ஏதாவது செய்ய முடியுமா? அசலாம் அலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் உனக்கு இதா இதை கொடுத்துட்டு திரும்ப வந்துட வேண்டியதுதான். அதனால ஆதாரங்களும் உதாரணங்களும் ஒருத்தருக்கு எடுத்து வைக்க முடியும், அதுல போட்டு அவரை போட்டு இழுத்து நம்மளால செய்த இதாயத்து கொடுப்போம் ரப்பை தவிர வேற யாருக்கும் உரிமை கிடையாது. அப்ப இந்த இடத்துல வந்து அவரை கேட்ட கேள்வி இப்படி பெருசா நம்ம அறிவா தத்துவமா பேசுறோம் அப்படிங்கிற ஒரு பக்கமா வச்சு இப்படிதான் குழப்பி விடுறாங்க. இப்படி ஒருத்தர் இப்படி கேட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தார். ஹதீஸ்களிலே வருகிறது, ஒருத்தர் இப்படி கேட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தாருன்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படம் முடிச்சு காமிச்சாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இப்படி கேட்டு 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 ஒரு மனுஷனை சைத்தான் கேட்க வைப்பான், இது என்ன அது என்ன அது என்ன அது என்ன அது என்ன, அப்புறம் கடைசியில அல்லாஹ்ல வந்து நிற்பான். அப்ப அல்லாஹ்வை படைச்சது யாருப்பா? இப்படி ஒரு மனுஷனுக்கு இப்படி போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கடைசியில அல்லாஹ் எப்படி உருவானா, அவன் எப்படி உருவாயிருப்பான், அவனை யாரு கொண்டு வந்தா முதல்ல? அப்ப அந்த அதல் அதாவது அவன் உலகம் படைப்பதற்கு முன்னால் அவனுக்கு அழிவு என்பதே கிடையாது, முன்பின் அசல் முன்னால உருவானவன் அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்படிங்க அப்ப அந்த முன்னாளுக்கு முன்னால என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்வி போடும். அப்ப இந்த பேச்சியாக கிடையாது, அவன் என்றும் நித்திய ஜீவன் நிலைத்திருப்பவன், அவனுக்கு டைமு காலங்கள எதுவுமே கிடையாது. உலகம் தோண்டுவதற்கு முன்னுண்டானவன், பின்னா இப்ப இருப்பான், பின்னாடி இருப்பான், முடிஞ்ச பின்னாடி இருப்பான், இதுக்கு பின்னாடி என்னதான் நடக்க போகுது, இதுக்கு பின்னாடி இருப்பான், இதுதான் வந்து கொள்கை, நம்முடைய கொள்கை. ஆனா வந்து இதுல எப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாத்திவிட்டா, அப்ப எப்படி வந்தான், அவனை யார் படைச்சான்னு கொண்டு போய் உங்களை நிப்பாட்டி தபக்கு அந்த சிறுக்கு எங்க கோட்டுக்கு அந்த சைட்ல உங்களை கூட்டிட்டு போயிருவான். அதனால உங்க அறிவுக்கு எவ்வளவு முடியும், எப்படிங்க யோசனைக்கு எவ்வளவு யோசிக்க முடியுமோ அதே லெவல்ல பேசுறாங்க. ஆமன்னா செல்லம்னா, கேட்டோம் வழிபட்டோம் இத்தாத்து செஞ்சோம் அப்படின்னு போயிட்டே இருக்கணும். அதை விட்டு போட்டு இருந்தா இப்ப விளக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறா இல்ல, இதே மாதிரி ஆரம்பிச்சா எங்கேயோ போய் முடிச்சிடும். அப்ப இந்த இடத்துல நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னு சொன்னா, தொழுகை என்பது ஏதோ நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இஷ்டத்துக்கு ஆரம்பிச்சது மாதிரி காட்டுறாங்களே, அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் யாருமே அப்படி ஆரம்பித்து வைப்பதோ அல்லது ஆரம்பிச்சு வைக்கிறதுக்கோ மார்க்கம் அனுமதியும் தரவில்லை. அதை அவர்கள் எப்படி சொல்லி தந்தார்களோ அப்படித்தான் இந்த சமுதாயம் பின்பற்றி கொண்டே இருக்கிறது. அப்ப இக்காமத்து சலாம், நீங்கள் தொழுகையை நிலை நிறுத்துங்கள். நான் தொழுகை என்பதற்கு இந்த இடத்துல டிக்ஷனரியினுடைய அர்த்தப்படி துவா என்ற அர்த்தம், தொழுகையினுடைய உள்ரங்க அர்த்தம் மார்க்கம் சொல்லி தருகிற சுன்னத், அதாவது குர்ஆன் சுன்னத்தினுடைய அர்த்தப்படி ஒரு இபாதம், அது ஒரு அது ஒரு அது ஒரு செயல், அந்த செயலிலே தக்பீர், அதே போன்று ருக்கு, சுஜூத், அதிலே சில ஓதுவது, இதெல்லாம் எது உள்ளடக்கி இருக்கிறதோ அதற்கு பெயர் தொழுகை என்று சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி தந்தாங்க. அப்ப இந்த இடத்துல தொழுகை அப்படின்னு இக்காமத்தி சொலா என்று வருகிற போது அதற்குரிய ஒழுக்கம் இதெல்லாம் சொல்லி தரப்பட்டிருக்கிறோம், அதெல்லாம் சேர்த்து தொழுகிறது பேர் தான் தொழுகை. எப்படி ஆம்சவாலேஸ்லம் எந்த ஒழுக்கத்தெல்லாம் நமக்கு சொல்லி தொழுகையில் நிற்கும் போது இப்படி தொப்பி போடணும், தொப்பி எங்க பரம்பா சுண்டத்தா கரையாத்தா அதெல்லாம் எந்த அயாத்தும் கிடையாது, ஒழுக்கமோ எப்படிங்க. நமக்கு முன்னோர்கள் என்னிடத்துல சொன்ன ஒரு பெரியவர் நல்லா அவங்களுக்கு பறக்க செய்யணும்,
என்ன செய்ய சொல்றது, இதுக்கு பேர் தான் அவங்கள்ட்ட வந்து
ஒழுக்கமா அப்படின்னு சொல்லிட்டு செய்தி அல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், நாயம் சொல்லுவதாங்க இப்படிதான்பா அல்லாஹ் முன்னாடி நிக்கணும்னு. அந்த அடிப்படையை தவிர வேற எதுவும் நமக்கு சண்டை ஓடுறதுக்கு இதை சொல்லல. ஒழுக்கம் ஒரே விஷயம், ஒழுக்கத்தோட இருக்கவங்களும் இருக்கமா, இதுல வந்து சண்டையே வராதுல்ல. ஆட்சிக்கு பறந்து சுண்ணத்தினால என்ன பிரச்சனை? ஒழுக்கம் முடிஞ்சா ஒழுக்கத்தோட இருக்கு, இல்ல ஒழுக்கம் இல்லாம இருக்கு. அது இஷ்டத்தை பொறுத்தது, ஒரு அப்பினுடைய இஷ்டத்தை பொறுத்து உன்னை எப்படி வேண்டாலும் அவன் பாத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த முடிஞ்சு. அப்ப அதே மாதிரி சட்டை ஓடுறது, சட்டை இப்படி போட்டு இப்படி ஒழுக்கமா கையில கட்டி அங்க பாருங்க. ஆபீஸுக்கு போகும்போது அழகா ஸ்டெண்ட் அடிச்சு நல்லா போட்டு ட்ரெஸ் பண்ணி அத்தை அடிச்சு சும்மா கும்பிடு போவோம். இங்க இருந்து தொழு வரும்போது நைட்டு கையில கட்டிட்டு தான் பல பேர் வரும். வருத்தமான விஷயம், யோசிச்சு பாக்கணும். நீங்க வந்து பள்ளிவாசல்களுக்கு போகும்போது உங்களுடைய ஆடையை சிறந்த ஆடையாக அணிந்து கொண்டு செல்லுங்கள். திருக்குறான் சொல்லுகிறது,
அதை திறந்து அதுலேயே தான்
இதுவரை சொல்லி வச்சது வெளியே வர போகுதுன்னு பார்த்தா உள்ள உள்ள பாம்பு பிடிச்சு அவன் மேல ஏறிட்டான். டீச்சர் மேல டிஃபன் பாக்ஸ்ல என்ன வச்சிருந்திருக்கான், பாம்பு. இப்ப கேட்ட வச்சிருக்க, எனக்கு பாம்புமா ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் அத்திட்டு வந்தேன். காலத்து வழங்குதா? இப்ப இந்த ஆளாக ஆயிடக்கூடாது. அப்ப அது வந்து தொழுகை தடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப எப்போ அப்படின்னு சொன்னா, தொழுகை தொழுகையாக இருக்கிற வரை, அதற்குரிய ஒழுக்கங்கள் இருக்கிற வரை நம்ம தடுத்துரும். அப்போ வயசுன்னு ஒண்ணு இருக்கு, ஒவ்வொரு வயசுலயும் ஒண்ணு செய்யறோம். அப்ப இந்த சின்ன பிள்ளை வயசுல ஒண்ணு செஞ்சிருப்போம், கொஞ்சம் பெரிய ஆளாகி கொஞ்சம் விவரம் வந்து கொஞ்சம் தெளிவான பின்னாடி என்ன செய்யறோம்னா, அதை பார்த்தா நமக்கு வெக்கமா இருக்கு. சின்ன பிள்ளையில செஞ்சது தான், அதை ஒரு சப்ப கேட்டு வேற கேட்டிப்போம், சின்ன பிள்ளையில செஞ்சது தானே. ஆனாலும் என்ன செய்வாரு, இப்படியா செஞ்ச நம்ம உள்ளுக்குள்ள ஒரு இப்படியா செஞ்ச நம்ம எவ்வளவு ரொம்ப கேவலமா இருந்திருக்கு உங்களுக்கு. அப்ப எப்ப விளங்க விளங்க தானா சில விஷயங்களை விட்டு அவர் திரும்ப அவர் செய்வாரா? செய்ய மாட்டாரு. அதே மாதிரிதான் தொழுகையில் அது நிலைமாடாக இருந்துச்சுன்னா, இதுக்கு வயசு கணக்கல்ல, இது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அது அதனுடைய பாயிண்ட் வெளியே வந்து நிற்கும், அதுவரை உன்னை தடுக்கும். ஒரு பெரிய கேடை என்னது. அப்ப அந்த முசல்லிகளுடைய தவறு அவர்களுடைய தவறை தவிர தொழுகையினுடைய தவறு அல்ல. அப்ப இக்காமத்தி சலா சரியில்லை, அவர்களிடத்திலே பாவங்கள் வந்து ஒட்டி கொள்ளுகிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்தில் அர்த்தமாக இருக்கிறது. இப்ப இதுல இரண்டாவது ஒரு விஷயம் இருக்கிறது, ஆது சக்காத்த, நீங்கள் சக்காத்தை கொடுங்கள் என்று அல்லாஹு தஆலா அவர்கள் முதுவக்கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, தொழுகையை நிலை நிறுத்துங்கள், இந்த நபியோடு சேர்ந்து கொடுங்கள். இரண்டாவது வந்து ஜக்காத்தை கொடுங்கள். ஜக்காத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறது, ஜக்காத் என்பதற்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. ஒன்று தூய்மைப்படுத்துதல் என்ற ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் வளர்ச்சி ஏற்படுதல் என்ற ஒரு அர்த்தம். இந்த ரெண்டு அர்த்தம் ஜக்காத் அப்படிங்கிறது. இது வந்து டிக்ஷனரியினுடைய அர்த்தத்துல, மார்க்கத்தினுடைய இஸ்திலாகின், அதாவது இஸ்திலாகிய இஸ்லாமிய என்ன கேட்டார், ஒரு உங்களுடைய பொருளில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை இத்தனை ஆண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இவ்வளவு கணக்கு என்று பிரித்தெடுத்து அதை எந்த அகல்களிடத்திலே கொடுக்க வேண்டுமோ அவரிடத்திலே கொடுக்கிறதுக்கு பேர் தான் ஜக்காத்து. நல்ல விளங்கணும் சீதவிகளை, நல்ல தெளிவா கேட்டுக்கோங்க. ஜக்காத் என்பதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களிடத்திலே உள்ள ஒரு பொருள் ஒரு தொகை ஒரு அளவை எட்டி அது ஓராண்டு கடந்திருந்தால் அதிலிருந்து ஒரு பங்கை எடுத்து அதை யாரிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ சேர்த்து வச்சாச்சா ஜக்காத்தினுடைய கனெக்ஷன் முடியும். விளங்குதா? இப்படி ஒண்ணு ஒண்ணுக்கும் எது எதோட கனெக்ஷன் ஆகி உள்ள முடியும். நிறைய பேர் நாங்கெல்லாம் ஜக்காத்து கொடுத்துட்டோம், யாருக்கு கொடுத்த? அஜரத்து கொடுத்தேன். அஜரத்து அருளான்னு தெரியுமா? அஜரத்துக்கு அந்த பத்து பவுன் நகை இல்லைன்னு தெரியுமா? அன்னைக்கு எந்த அஜரத்துல பத்து பவுன் நகை இல்லை, எல்லாரும் வச்சுக்கிட்டு தான் சுத்திக்கிட்டு இருக்கா. சொல்ல மாட்டேங்கிறா அப்படிங்கிறது வேற, வாங்கிக்கிறாங்கிறது வேற. அப்ப இருக்காங்களா இல்லையான்னு பார்த்து கொடுக்க வேண்டியது உங்கடமை. அப்படி இல்லாம நிறைவேறாது. இன்னைக்கு ஏங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை, நாங்கெல்லாம் ஜக்காத்து கொடுத்துட்டு தரா இருக்கோம், கொடுத்தது கொடுத்த மாதிரியா இருக்கு, புல்ஃபில் ஆவலியே, தேடி போய் கொடுத்தியா, அவன்கிட்ட இல்லைன்னு தெரிஞ்சு கொடுத்தியா? அடுத்து ரெண்டாவது ஒரு விஷயம், பத்து ரூபாய் அஞ்சு ரூபாயா அப்படி போற வழியில ஒருத்தர் முசாபா செஞ்சு கொடுக்குறது எமன்னே தெரியாது, அங்க ரெண்டு ரூபாய் ஜக்காத்து அது எப்படி போய் சேர வேண்டுமோ அப்படி தருவது. அதுல உள்ள நோக்கம் பெரிய நோக்கம், ஒரு ஒரு நாட்டினுடைய முழு உலகத்தினுடைய அந்த எக்கனாமி அமைப்பையும் தலை. இன்னைக்கு ஒருத்தர் ரிசர்ச் பண்ணி அதை உண்மைப்படுத்தி இருக்காரு, இந்த ஜக்காத்து மட்டும் சரியாக போய் அது நிறைவு செய்யப்பட்டது என்று சொன்னால் உலகத்திலே உள்ள அந்த எக்கனாமி பிரச்சனை இன்னைக்கு வந்து அங்க இல்ல, இங்க குறவு, இங்க கூடி, இது எல்லாத்தையும் சரி செஞ்சிட முடியும் உலக லெவல்ல. பிஎஸ்சி பண்ணி ப்ரூவ் பண்ணாங்க, ஆனா ஏத்துக்கிட்டாங்க என்ன அப்படிங்கிறது அப்புறம், ஏன்னா அதுல வட்டி உடஞ்சு போயிருக்கல, அதனால ஏத்துக்க மாட்டாங்க. சென்ட்ரல் பேங்கிங் அதை ஒத்துக்காது, மெட்டீரியலிஸ்ட். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், என்ன கொள்கையுடையவர்கள், மெட்டீரியலிஸ்ட்.
என்ன மெட்டீரியல் எதை கொடுக்கற நாங்க என்ன செய்யணும் இப்படித்தான் அக்ரிமெண்ட் போடுவோம். அல்லாட்ட போடும் போது கூட இப்படித்தான் போட்டோம். நீ என்ன நாம இப்படி செஞ்சா நீ எங்களுக்கு என்ன செய்வ? அப்ப நான் திரும்ப திருக்குறான் சொல்லும் போது சொல்லுகிறேன், அவர்கள் வட்டி வாங்குவதை அனுமதியாக்கி கொண்டார்கள், வட்டி வாங்குறத கூடும். இன்னொரு ஆயத்தில் வருகிற போது அல்லாஹ் தஆலா சொல்றான், தடையாக்கப்பட்டதை தின்பதிலே வெறியாக இருந்தார்கள். எதெல்லாம் தடையாக்கப்பட்டிருந்துச்சோ அதை சாப்பிடுறது அந்த ஆளுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்ல அட்ரஸ் கொடுக்கறது பாருங்க, இவன் எப்படி எப்படி இருப்பான், நம்ம அட்ரஸ் கொடுப்போம்ல, இந்த ஆளா ஒரு சைஸான ஆதமி, எந்த ஆளு இவங்க ஆசாமி, சைஸான ஆசாமி அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி அட்ரஸ் கொடுக்கும் போதே அல்லாஹ் சொல்றான், இந்த ஆளுகள் வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அசதியும் ஒரு ரிபா வாக்கிலையும் அம்பால நாசிகள் பாத்து அவர்களுக்கு கொடுக்க குர்ஆன் கொடுக்கிற அட்ரஸ் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் வட்டியை எடுப்பார்கள். வாக்கிலையும் அம்பால நாசிகள் பாத்து அநியாயமான முறையிலே மக்களினுடைய சொத்தை பங்கு போட்டு தின்பார்கள். இன்னொரு ஆயத்து சொல்லுகிறது, வாக்கிலையும் எதை மார்க்கமும் அல்லாஹும் அல்லாஹ்வினுடைய திருத்தூதரும் தடை செய்திருக்கிறார்களோ அதை சாப்பிடுறது அந்த ஆளுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப இது தேவையில்லை. அல்லாஹ் சொல்றான், வஃத் மின் அம்பாலிஹிம் ஸதகத்தன் துதஹீருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா, நபியே நீங்கள் அவர்களிடத்தில் இருந்து சதகாக்களை எடுங்கள், ஜகாத்துகளை எடுங்கள். வஃத் மின் அம்பாலிஹிம் ஸதகத்தன் துதஹீருஹும், அது அவர்களை சுத்தப்படுத்தும். வ துஸக்கீஹிம் பிஹா, அது அவர்களை வந்து உள்ரகமான வெளிரகமான சுத்தங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப இந்த ஜகாத்தினுடைய விஷயமாக விளக்கம் சொல்லுகிற போது இது என்னெல்லாம் செய்யும்? ஜகாத் இருக்கே சாமானியமான விஷயம் இல்ல, காசு போயிருச்சு போயிருச்சுங்கிறாங்க அல்ல. இதற்கு விளக்கம் எழுதும் போது அந்த இதனுடைய இஸ்திலாகி அர்த்தத்தில் இதனுடைய மார்க்கம் என்ன, கருத்து சொல்லி தருகிறது என்பதை எழுதியிருக்கிறார்கள். எடுக்கப்படுகிற பொருளிடத்திலே அல்லாஹ்வினுடைய பரக்கத் இறங்குறது. எடுக்கப்படுகிற இடத்திலே அல்லாஹ்வினுடைய பரக்கத் என்ற பொருள். இப்ப உதாரணத்துக்கு நம்மே பாத்துக்கலாங்க, என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தருக்கு வந்து குடல் வாள் ஏற்பட்டுருச்சு, குடல் வாள் அலர்ச்சி, குடல் அப்பண்டிஸ் என்ன ஆகிவிடுகிறது, ஏதாவது ஒரு நல்ல அடுத்த அதனுடைய சக்தி அந்த இடத்திலே ஃபுல்ஃபில் ஆயிடுது. அதே மாதிரி உடம்புகளும் சரி எங்கேயும் சரி உலகத்தினுடைய நியதி என்னன்னா, ஒரு பொருள் ஒரு இடத்தை எடுத்து எடுக்கப்பட்டிருச்சு அப்படின்னு சொன்னா அது வல்லாத ஒன்றை கொண்டு அது நிரப்பப்படுகிறது. இப்ப வேற ஒரு இடத்த பிரச்சனை, அதை வெட்டி எடுத்து அதனுடைய வறுபொருள் உள்ரங்கமான விஷயம் ஃபுல்ஃபில் ஆயிருது. அதே மாதிரி தான் ஜக்காத்தை நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் அதை ஃபுல்ஃபில் செய்கிறது. உங்களுக்கு தெரியாது அது எப்படி, உங்களுடைய பார்வையை விட்டு அப்பாற்பட்டது. ஆனா அங்க நடக்குது, என்ன நடக்குது, எந்த பொருள் எடுக்கப்பட்டதோ அதை விட நாலு வந்து கூட அந்த இடத்தில் வந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை சேர்த்து விடுகிறது. இன்னும் அதோடு நிப்பாற்றதல்ல, அது சேர்ந்து அந்த பொருளிலே வளர்ச்சியும் ஏற்படுத்துகிறது. இதுக்கு பேர் தான் ஜக்காத்து. அப்ப நான் சொல்லா வரைவு செல்லும் அவர்கள் இந்த ஜக்காத்தை பற்றி சொல்லும் போது சொன்னார்கள், அவுசாஹும் நாசி, இது மனிதர்களுடைய சொத்துக்களிலே உள்ள கெட்டது. மனிதர்களிலே உள்ள சொத்துக்களின் அவுஸ்தா என்று சொன்னால் அழுக்கு என்று அர்த்தம். அழுக்கு நீக்கினா தானே நல்லது வரும். ஒருத்தர் டாய்லெட்டு, நான் சாப்பிட்டது மக்கால சாப்பிட்டேன், இல்ல மக்கா பெருச்சம்பளம் சாப்பிட்டேன், நான் டாய்லெட்டுக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? மக்கா பெருச்சம்பளம் நீங்க, நான் வந்து சம்பாதிச்சு என் கையால சாப்பிட்டதியா, அதனால நான் டாய்லெட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா? போனாலும் அது வெளியே வந்தாலும் அடுத்த போறது உன்னுடைய உடலை இயக்கும். அப்ப அது ஒழுங்காக இயக்கம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அது எப்படி வெளியே போகணுமோ அதே மாதிரி உங்களுடைய பொருளாதாரத்தினுடைய அடுக்கு வெளியே போச்சுன்னா தான் அடுத்தது நல்லது வந்து உட்காரும். ஒரு ஹதீஸிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள், அலைக்கும் பிஸ்ஸதகா, அலைக்கும் பிஸ்ஸதகா, உங்களுக்கு வந்து நான் ஜக்காத்தை, அதே மாதிரி உங்களுடைய பொருட்களில் இருந்து தானம் தர்மம் செய்வதை உங்களுக்கு ஏவுகிறேன். சதக்கா என்பது அதிகபட்சமா ஜக்காத்து என்ற அர்த்தத்தில் தான் நிறைய இடங்கள்ல முழங்கப்படுது. சதக்கா அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, சதக்கானா எக்ஸ்ட்ரா உள்ளத நல்ல நோக்கத்தை கொண்டு அல்லாஹ்வுக்கென்று கொடுப்பது, அது ஒண்ணு. சதக்கா என்பது திருக்குர்ஆன் இப்படிப்பட்ட ஜக்காத் என்ற அர்த்தத்தில் தான் பல இடங்களிலே பிரயோஜனப்படுது, அதாவது புழங்கப்படுகிற அந்த வார்த்தை. இப்ப இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலைக்கும் பிஸ்ஸதகா, நான் உங்களுக்கு சதக்கா கொடுப்பதை கொண்டு ஏவுகிறேன். ஏனென்று சொன்னால் அதிலே ஆறு குணநலன்களை சதக்கா உள்ளடக்கி இருக்கிறது ஜக்காத்து. அந்த ஆறு குணநலன் என்னவென்று கேட்டார், சலாசத்தும் பித்துனியா வ சலாசத்தும் பில் ஆகிரா, அதிலே மூன்று விஷயங்கள் அந்த மனிதனுக்கு உலகத்திலே கிடைக்கும், கிடைக்கக்கூடிய சதக்காவினால் கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் அவனுடைய உணவிலே அவனுடைய பொருளாதாரத்திலே வரக்கட்டை கொடுக்கும். இன்னும் அவனுடைய காசு அதிகரிக்கும். சொன்ன விஷயம் பொய்யே உரைக்காத சாதிக்குள் அணியின் சத்திய தூதர் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை அந்த இடத்திலே அவனுக்கு இந்த உலகத்திலே தசீது அவனுடைய ரிசுக்கு அதிகப்படுத்தப்படும். அவனுடைய செல்வம் பெருகும். அதே மாதிரி அவனுடைய வீடு இருக்கிறதே அது நிலை பெறும். இன்னும் நல்ல நிலைமையிலே தாமூர் என்று சொன்னால் ஒரு இடத்தை உருவாக்குவது அல்லது வந்து ஆமீர் என்பதற்கு வந்து முழுமைப்படுத்துவது ஒரு நகரை அல்லது ஒரு பொருளை முழுமைப்படுத்துவதற்கு பெயர். அப்படி அவனுடைய வீடு ஆக்கப்படும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கியாமத்திலே கிடைக்கப்படக்கூடிய மூன்று செல்வங்கள் எதுவென்று கேட்டால் தஸ்துருல் அவுரா அவனுடைய குறையை அவனுடைய அவுரத்தை அவனுடைய மானத்தை அதை கொண்டு மறைக்கப்படும். கியாமத்துல ஒரு மனுஷன் தேடுற விஷயங்களிலே மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா செஞ்ச பாவத்தை அல்ல எல்லாருக்கும் முன்னாடி இது வெளிப்படுற கூடாது. எப்படிங்க ஒரு மனுஷன் உலகத்திலும் சரி கியாமத்திலும் சரி சில விஷயங்களை செஞ்சு விட்டாலும் கூட இது அவங்களுக்கு தெரியும். சிகரெட் குடிக்கிறது தப்பு குடிச்சுக்கிட்டு இருக்காரு எல்லாரும் பாக்குறாரு பாப்பாக்கு தெரிஞ்சிடக்கூடாது யாருக்கோ ஒருத்தர் பீவிக்கு தெரிஞ்சிடக்கூடாது அல்லது வந்து உமாக்கு தெரிஞ்சிடக்கூடாது யாருக்காவது ஒருத்தர் இதை நான் செஞ்சதா என் குடும்பத்தார் பாத்திரக்கூடாது என் ஊர்க்காரன் பாத்திரக்கூடாது இப்படி சில தப்பு. இப்ப இந்த உலகத்திலே இதுக்கு ஆசைப்படுறவன் மறுமையில எப்படி ஆசைப்படுவான் உலக மக்களையும் நிறுத்தி வச்சு மொத்தமா அவுத்து விடும் போது இப்படி இப்படிலாம் செஞ்சிட பாபான்னு இதுக்கு வந்து தடை கிடையாதா என்ன மறைச்சுக்கிறதுக்கு எதுவும் பொருள் இல்லையான்னு அந்த நேரத்துல உதவும். உன்னுடைய அந்த பாவ இதற்கு அண்ணா முத்தாரா அப்படியே அதற்கு ஒரு ஸ்கிரீனை போட்டு அதை அப்படியே மன்னிச்சிருவான். அப்ப எவ்வளவு பெரிய தஸ்தூருல் அவுரா அவுரா உங்களுடைய குறைகளை மறைக்கிற மிகப்பெரிய சாதனம். ஓ தசீரு லில்லன் ஃபௌத்தர் ராஸ் உங்களுடைய தலைக்கு சில அடிகளுக்கு மேலே சூரியனை கொண்டு வந்து நிறுத்தி அந்த கியாமத்திலே முழு மனித சமுதாயத்தையும் நிப்பாட்டி வைத்திருக்கிற போது இந்த நீங்கள் கொடுத்த சதக்கா இருக்கிறதே இது ஒரு வேகமாக ஒரு நிழலாக வந்து உங்களுக்கு குடைபிடித்து உங்களை கடைசி வரை பாதுகாக்கும். எவ்வளவு பெரிய விஷயம். அப்புறம் தக்குவனும் சித்திரிக்கின்றார் அதே போன்று உங்களுக்கும் நரகத்திற்கும் இடையிலே ஒரு மிகப்பெரிய திரையை ஏற்படுத்துகிற விஷயமாக இந்த ஜக்காத்து சதக்கா இருக்கிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சகோதரர்களை விளங்கிக்குங்க எவுக என்ன சொன்னாலும் சரி நாளைக்கு பதில் சொல்ல போறது நம்ம மட்டும்தான். எவ்வளவு என்ன சொன்னாலும் சரி நாளைக்கு பதில் சொல்ல போறது நம்ம மட்டும்தான். அவங்க சொல்லிட்டு போலாம் ஆயில்ல ஒரு தடவை மாட்டிக்க போறது யாரு நான் வந்து தவறாக பேசுவதற்கல்ல அல்லது வந்து வருத்தப்படுகிறோம் வருத்தப்படுகிறோம் சரி அவங்க அப்படி பேசிட்டு போனா அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம நம்ம ஆளை யார் பொறுத்தது. நேத்து கூட ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது சொன்னாரு அதுல வந்து ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டாலும் இங்க பாருங்க இப்ப எட்டரைக்காயத்து அப்படிங்கிறதுக்கு தெளிவான ஹதீஸ் இருக்காமல நான் சொன்னேன் எங்க இதெல்லாம் பேசுறதுக்கு நான் விருப்பப்படுறதே இல்லை இப்படி நான் என்னைக்காவது இங்க அதை பத்தி ஆரம்பிச்சிருக்கேனா இப்ப அதெல்லாம் தாண்டி சமுதாயமே பேருச்சு தமிழ்நாட்டுல போய் யாரையாவது திரும்ப 20 ரக்காயத்துக்கு ஆரம்பிச்சுனா போ வாபா எந்த அணியும் சொன்னவங்களுக்கு இவ்வளவு பேர் அணிச்சு வேணுமா இப்ப நான் பாச்சா நம்ம ஊர்ல கிராமத்துல சொல்லிட்டு இருக்கா இதெல்லாம் எங்களுக்கு கேட்டு கேட்டு என்ன தெரிஞ்சு வச்சு நீங்க வேற எதையாவது சொல்லுங்கன்னு நீங்க நம்ம ஆளுக்கு பேசிட்டு இருக்க எல்லாமே அதனால நான் வந்து சொன்னேன் இல்ல இதுக்கு அடுத்த மட்டும் சொல்லுங்க அணிச்சா அப்படின்னு ஆரம்பிச்சாரு. இப்ப பாட்டா அந்த ஹதீஸ்ல 11 ரகாயத்து கீழே தெளிவா இருக்கு கீழே விளக்கங்கள் எழுதியிருக்காங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து 32 ரகாயத்து தொழுதாரா ஒரு ஹதீஸ்ல இருக்கு 39 ரகாயத்து தொழுதா. நான் கேட்டேன் இதெல்லாம் ஏன் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. அதே கிதாபுல மொத்தா இப்னு மாலிக் ரொம்ப ஆத்தன்டிக் ஃபர்ஸ்ட் எழுதப்பட்ட புத்தகம் அது மொத்தா இப்னு மாலிக். அந்த புத்தகத்துல இந்த கோட்டிங் அவர் கொடுத்திருக்காரு 36 ரகாயத்து எழுதுனதாகவும் தொழுதாகவும் 33 ரகாயத்து தொழுதாகவும் கோட்டிங் வந்திருக்கு. அப்ப இதெல்லாம் ஏன் கண்ணுக்கு இப்படி நம்ம மறந்துக்கிறோம் ஏன் மறந்துக்கணும். அப்ப இந்த அந்த வந்து அந்த 12-11 ரகாயத்துங்கிறது வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானிலும் தொழுதார்கள் ரமலான் அல்லாத நாளிலும் தொழுதார்கள் ஏன் அதுக்கு ஜமாத் வைக்க மாட்டேங்கிறியா பள்ளியாத்து இல்லப்பா நம்ம கேட்போம்ல. அப்பா அவ்வளவு வந்து முக்கியத்துவம் வாங்கிட்டதுன்னா அப்ப வீதி வீதியா தெருவு போட்டு சாட் இது போட்டு நடத்தணும்ல எல்லா நாளும் தொழுவோம் வாங்கையா என்னையா ஹதீஸ நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யணுமா இல்லையா இதெல்லாம் போகையா அப்படின்னு சொன்னா ஒன்னு தொழுவாம பேசாம ஏ என்ன பண்ணி தமிழ்நாட்டுல உருவே தொழுவக்கூடாது எல்லாம் வீட்டுக்கு போகடான்னு பேசாம யாருக்கு இந்த பிரச்சனையும் இருக்காது. தப்பாக சொல்லுவதற்கல்ல சகோதரர்களே. இது எதுக்கு சொல்ல வரோம்னா, இந்த சண்டை ஓட்டு போட்டே நம்ம காலங்கள்லாம் கழிச்சு போயிட்டு இருக்கு. செய்ய வேண்டிய வேலை நிறைய வாக்கி இருக்கு, விளங்க வேண்டிய இடங்கள் நிறைய வாக்கி இருக்கு. அதுதான் சொல்ல வர. அப்ப சக்காத்தை பற்றி நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக சொல்லி இருக்கிற போது இந்த ஆறு பிரயோஜனங்களும் எவருக்கு கிடைக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம் மனதிலே ஓட்டி பார்த்துக்க வேண்டும். எவருக்கு தேவை இருக்கிறதோ, இது ஆறு எனக்கு தேவை அழிஞ்சா இந்த உலகத்திலையும் தேவை. எல்லாருக்கும் காசு காண்டிதான் ஊரை விட்டு போட்டு வீட்டுக்காரமாக விட்டுட்டு உள்ள ஒட்டியில விட்டுட்டு துபாயில வந்து கிடக்கும். இது அண்ணாவே அதிகரிப்படுத்தி தருவா தான் கண்டிப்பா நான் கொடுக்கறதுக்கு ரெடின்னு சொல்லிட்டு எவரெல்லாம் மனசுல வைக்கிறாங்களோ தயாரமா கொடுத்துடலாம். கியாமத்தினால சொருக்கம் நர சூரியன் மேல நிக்கும் போது என்ன பாதுகாக்கிறது ஒரு வயல் கிடையாது. அண்ணா மட்டும்தான் பாதுகாக்க முடியும். இந்த சக்காட்டு அப்படி வந்துச்சுன்னா நான் ரெடின்னு சொல்றவோ கொடுத்துக்கலாம். அதெல்லாம் முடியாது, எனக்கு தேவையில்லை, நாங்கெல்லாம் குடை எடுத்துட்டு போவோம் குடை எடுத்துட்டு போய் என்ன சில பேர் அன்னைக்கு ஒருத்தர் தூரம் போக சொன்னாரு. அண்ணா வந்து அண்ணாட்ட பேசி சரி வெட்டிக்கலாம்னு ஒரு முடிவுல இருக்க பேசி சரி வெட்டிக்கலாமா கேக்கப்பா. அந்த அவனுடைய அந்த எண்ணத்தை கபூல் செஞ்சு அல்லா திரும்ப பள்ளியாசில கூட்டிட்டு வரும். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லுகிறான், புதுமி நாம் பாலிக்கும் சதக்கத்தன் நீங்க சக்காத்து கொடுங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பொருளாதாரத்திலே கொடுத்திருக்கக்கூடிய விஷயமா. ரெண்டாவது, இந்த சக்காத்து தொடுகைன்னா அந்த ஆளுகளுக்கு இருந்துச்சா அப்படின்னு முதல்ல ஒரு விஷயம் வருகிறது. சக்காத்து தொழுகையெல்லாம் பத்தி அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தா நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு, அப்ப அவங்க தொழுகிறாங்களா அவங்க சக்காத்து கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். முந்தைய மார்க்கங்களிலே இப்படி ஒரு கடமை இருந்ததா அப்படின்னு கேட்டா இருந்துச்சு, ஆனா இந்த ஐயத்துல இல்லை, இந்த சூரத்துல இந்த தோற்றத்தில் அல்ல. ஆனால் அவர்களுக்கு தொழுகை சக்காத்து என்பதெல்லாம் இருந்துச்சு. ஏன்னா திருக்குறானினுடைய ஒரு வசனம் சொல்லுகிறது, லகத் அகதம்மாவு மீதாக்க பனி இஸ்ராயில வபஅத்னா மின்ஹு இத்னை அஷர நகீபா வகால் அல்லாஹ் இன்னி மஅகும் லயின் அகம்துமுஸ் ஸலா வஆதைதுமுஸ் ஸகா வஆமன்தும் பிருஸ்லி வஅஸ்ரதுமு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், லகத் அகதம்மாவு மீதாக்க பனி இஸ்ராயில அந்த பனி இஸ்ரவேலர்களான யாகூபினுடைய சந்ததிகளிடத்திலிருந்து அல்லாஹ் ஒரு உறுதி பிரமாணத்தை வாங்கினார். அவர்களிலிருந்து 12 பெயரை அவர்களுக்கு தலைவர்களாக அனுப்புவோம் என்றும் இன்னும் அல்லாஹ் சொன்னான், கால அல்லாஹ் சொன்னான், இன்னி மாக்கும் நான் உங்களோடு இருக்கிறேன், இன்னி மாக்கும் நான் உங்களோடு இருக்கிறேன், லயின் அகம்து முஸ்ஸலா நீங்கள் தொழுகையை நிலை நிறுத்தினால், வாஅதுத்து முஸ்ஸகா நீங்கள் ஸக்காத்தை கொடுத்தால், வாஅமன்தும் பிருஸ்லி என்னுடைய இந்த ரசூலை கொண்டு ஏற்றுக்கொண்டால், வஅஸ்ரதுமு இப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா, அவர்கள் மீதும் தொழுகை கடமையாக இருந்தது, சக்காத்து கடமையாக இருந்தது. இதுதான் இந்த ஆயத்து நமக்கு வெளிப்படுத்தி தருகிற பொருள். அப்ப தொழுகை இருந்துச்சு, ஐயத்து வேறையாக இருந்துச்சு, சக்காத்து இருந்துச்சு, அதனுடைய நிலைப்பாடு வேற மாதிரி இருந்துச்சு. அது எப்படி அந்த தோற்றம், அதனுடைய சூரத்து வருஷத்துக்கு போறதா மாசத்துக்கு போறதா அப்படிங்கிற தோற்றங்களில வித்தியாசம் இருந்திருக்கலாம். ஆனால் இருந்த ஒன்று என்பதை இந்த இடத்திலே திரும்பவும் நினைவுபடுத்துகிறான்.
நீண்ட நீண்ட விளக்கங்கள்
அஜரத் இப்ப 17 ரொக்கத்தை கம்பன் சொல்ல வராங்க, 17 ரொக்க நிக்க வைக்கிற அளவுக்கு அந்த அவுத்தால என்ன அந்த மனசை விரிவுபடுத்தி தருவானாக. அந்த அறிவுகளை புரிந்து கொள்ளுகிற, தெரிந்து கொள்ளுகிற, அதை தெளிந்து கொள்ளுகிற, அப்படி தெளிந்த அறிவை தெளிவாக சொல்லுகிற அந்த ஆற்றலை அந்த அவுத்தால தருவானாக. அப்ப இந்த இடத்துல வருக்காவும் மாறுவாங்க. ஏன் அல்லாஹ் ருக்கூ செய்பவர்களோடு சேர்ந்து ருக்கூ செய்யுங்கள்னு சொல்லணும். இந்த கேள்வி நம்ம எப்பவும் ஆரம்பிக்கும் போதே இப்படிதான் ஆரம்பம். ஏன் இந்த இடத்துல அல்லாஹ் இப்படி சொல்லணும்? முன்னாடி தொழுகைக்கு சொல்லியாச்சு, ஜக்காத்துக்கு சொல்லியாச்சு, இப்ப இந்த இடத்துல முடிக்கிறான். ஏன் அப்படின்னு கேட்டா அந்த ஆளுகள் தொழுகையில ருக்கூ இல்ல. முதல் விஷயம் மெயினான பாயிண்ட்ங்க இப்படிங்க, அவர்களுக்கு தொழுகை என்பது கடமையாக்கப்பட்டு இருந்தது, ஆனால் அவர்கள் தொழுத தொழுகையினுடைய அடிப்படையிலே ருக்கூ என்பது வேதக்காரர்களுக்கு கொடுக்கப்படாத ஒன்று, அது இந்த உம்மத்தே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் சொந்தமான ஒன்று. அதனால அல்லாஹ் சொல்றான், நீங்கள் குனியுங்கள் இந்த ஆளுகளோடு சேர்ந்து. அப்ப இரண்டாவது இதிலிருந்து ஒரு கருத்து விளங்குகிறது என்ன அப்படின்னு கேட்டா, ருக்கூ செய்பவர்களோடு சேர்ந்து ருக்கூ செய்யுங்கள். அப்ப என்ன, ஜமாத்தோடு சேர்ந்து அந்த வேலையை செய்யுங்கள் அர்த்தம். அப்ப ஜமாத்தோடு சேர்வது என்று என்பது அந்த உம்மத்தே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜமாத்தோட போய் சேர்ந்துக்கீங்கன்னு அர்த்தம். விளங்குதா, விளங்குதுங்களா? இப்ப இந்த இடத்துல ஏன் அப்படின்னு கேட்டா, இவர்களுக்கு இது இவரு கதீர் இதற்கு விளக்கம் எழுதும் போது ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிரந்தத்தில் எழுதுகிறார்கள், முன்னுண்டான அஹ்பாருகள் வேதக்காரர்களுடைய தலைவர்கள் அவர்களுடைய இமாமார்கள் அவர்களை தொழுகும்படியும் ஜக்காத்து கொடுக்கும்படியும் சொல்லி வந்தார்கள். ஆனா அவங்க செய்யல. எப்படி தொழுங்க தொழுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார், ஜக்காத்து கொடுங்கப்பான்லாம் சொன்னாங்க, ஆனா அவங்க செய்யல. ஏன் அப்படின்னு கேட்டா அவங்களே என்ன அம்பாளர் நாசிபில் பாத்தி இல்ல, அநியாயமான முறையில பொருளை சாப்பிடக்கூடியவர்கள். இப்ப இந்த இடத்துல அல்லாஹு தஆலா அதைத்தான் சொல்றான், நீங்கள் இந்த குடும்பத்தோட இருந்து அந்த வேலையை செய்யவே முடியாது, நீங்க போய் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூட்டத்தாரோடு சேர்ந்து கொள்ளுங்கள். அப்ப ஈமான் என்பது முக்கம்மல் ஆவதற்கு உங்களுக்கு என்ன ஷரத்து இங்க அல்லாஹ் வைக்கிறான் அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு நான் நமக்கல்ல அந்த வேதக்காரர்களுக்கு வைக்கப்பட்ட ஷரத்து, நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று நான் சொன்னேன், உங்களுடைய ஈமானை புதுப்பியுங்கள் என்று சொன்னேன், நீங்கள் வேதத்தை மறைக்காதீர்கள் என்று சொன்னேன், அதற்கு பின் நீங்கள் தொழுவுங்கள் என்று சொன்னேன், ஜக்காத்து கொடுங்கள் என்று சொன்னேன், இதெல்லாம் பரிபூரணமாக வேண்டும் என்று சொன்னால் இந்த கூட்டத்தை வெட்டி விட்டுட்டு அந்த கூட்டத்துக்கு கூட போய் நின்று தொழுவு, அப்பதான் தொழுகை தொழுகையாகும், ஜக்காத்து ஜக்காத்து ஆக ஆகும் என்பதை ரொம்ப லேசா இந்த இடத்தை அல்லாஹ் சொல்லுவான். இதுக்கு பேரு தான் இஷாரையே லத்தீஃபான்னு சொல்லுவாங்க. ரொம்ப லேசா வெளிப்படைந்த ஒருத்தரையில இருந்து தர தப்சீர் பார்த்தா குனிவுகளோடு சேர்ந்து குனிங்க பண்ணா வருது. ஆனா இவ்வளவு அடிப்படையான ஒரு பொருளை கொண்டிருக்கிறது என்ன, உம்மத்தே இந்த உலகத்திலே உம்மத்தே முகமதியாவுக்கு தான் ருக்கூனு புதுசாக நம்ம கொடுத்தோம் அப்படிங்கிற கருத்தையும் அல்லாஹ் இதை வெளிப்படுத்துகிறான், ருக்கூ என்ற அடிப்படை. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், அந்த அவர்களோடு சேர்த்து உங்களுடைய தொழுகையை நீங்கள் நிறை நிறுத்துங்கள், அப்பதான் உங்க தொழுகை அக்செப்ட். இப்ப இந்த ருக்கு என்று சொன்ன வந்ததை கொண்டு பல முஃபஸ்ஸிரீன்கள் வேத வியாக்கியானிகள் இந்த கருத்தை இந்த வேத ஆயத்தை எடுத்து ஆராய்கிறார்கள் என்ற வார்த்தையும் சொல்ல வேண்டும். இப்ப இதுக்கு விளக்கம் சொல்லும் போது நபிக்கு இது இமாம் குர்துபி அவர்களுடைய விளக்கம் அதே போன்று இந்த கருத்திலே ஒன்றாக வருகிறது. இது ஒரு அர்த்தம். ஏன் அப்படின்னு கேட்டா திருக்குறானே இதுக்கு வேற இடத்துல விளக்கம் சொல்லும் போது சொல்றாங்க, இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரிகா நமஷூதா, திருக்குறான் வந்து பஜ்ரு தொழுகையிலே உள்ள குர்ஆன் இருக்கிறதே அது மஷூதாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆயத்து வருது. பஜ்ரு தொழுகையிலே உள்ள குர்ஆன் என்பதை இன்ன குர்ஆன் பஜ்ரு சொல்லிட்டு ஆயத்து வருது இல்ல, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா பஜ்ரு தொழுகையிலே அர்த்தம், குர்ஆன் அர்த்தம் அல்லங்க. இவன் ஒரு தொழுகையிலே மண் அது ரக ஹதீஸ்
இருக்கும் போது அசத்தின் வந்து சொன்னாரு மரியாதைக்குரிய சைபுத்தி நசரத் மூலானா அவரிடத்துல வந்து சொன்னா
சொன்னாரு. ஒருத்தர் ஒரு டிவியில ஒரு கருத்து சொன்னாரு, என்ன அப்படின்னு கேட்டா, அவர்கள் ஹவுஸ் ட்ரௌசரிலே தண்ணீர் அள்ளி ஊத்தி கொண்டு இருக்கிற போது சில பேரை வந்து அந்த இடத்துல தடுக்கப்படும், இப்படி ஹதீஸ் வருது. அதுல வந்து உடனே நான் சொல்லா அலிஸ்லாம் திரும்ப பார்த்துட்டு சொல்லுவாங்க, உசைஹாபி என்னுடைய சகாபாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, என்னுடைய சின்ன சகாபாக்கள் அப்படின்னு இந்த ஹதீஸ வச்சு ஒருத்தர் பேசுறாரா, இந்த இதன் அடிப்படையில உமர் அபூபக்கர்லாம் உள்ள வரமாட்டாரு. அல்லாஹ் என்ன அநியாயம், இப்படிப்பட்ட சகாபாக்கள். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், சகாபாக்கள்ல சில பேர் நரகத்துக்கு போவாக, நபூது பில்லாஹி மின் தாலிக், அல்லாஹ் இதை விட்டு நம்மை பாதுகாக்க. ஏன்னா நம்முடைய இது என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தேர்ந்தெடுத்து நபிக்கு வைத்தான் சகாபாக்களை, சாமானியமாக இது வந்து கேடு கட்ட கொள்கையிலே பசாதான கொள்கையிலே ஒண்ணு, இது உள்ளே ஏறிச்சுன்னா அப்ப சகாபாக்களை பத்தி எப்படி நிற்கும், நம்முடைய மனோநிலை எப்படி இருக்கும். அப்ப இந்த இதற்கு அதற்கு விளக்கம் சொல்லும் போது சொன்னாங்க, அந்த உசைஹாபி அப்படிங்கிறவங்க யாரு அப்படிங்கிறதுக்கு ஹதீஸ்ல விளக்கம் சொல்லப்படுகிறது. உசைஹாபினா காலத்துல இருந்திருப்பாங்க, பின்னால் காலத்தில் ஏதாவது கருத்து மாறுபட்டு மார்க்கத்தை விட்டு வெளியே போயிருக்கலாம், உருத்தத்தானவர்கள் அப்படி சில பேர் இருந்திருக்காங்க, அவர்களை தான் தடுக்கப்படும் என்ற அந்த ஹதீஸ் சொல்லுகிறதே ஒழிய சஹாபாக்களே சில பேரை பிடிச்சி நல்லா நரகத்துல போடுவோம் அல்ல. என்ன நான் கொழுப்பு நான் கேட்கிறேன், இந்த மேட்டர் எல்லாம் விடுங்கயா, ஏன் அடுத்த ஆளுகளை நரகத்துக்கு அனுப்புறது நமக்கு கூட ஆசை. இன்னும் ஒரு கருத்து என் மனசுல இடிச்சுக்கிட்டே இருக்கு, என்ன அப்படின்னு கேட்டா, இந்த 72 கூட்டம் எங்க போனாலும் 72 கூட்டம், நம்ம ஒரு ஆள் தான் சொர்க்கத்துக்கு போவையா, இந்த கருத்திலும் எனக்கு உடன்பாடு அல்ல. நல்லதை சொல்றதுக்கு ஏங்க, திருக்குறள் வந்தது நேரடி காட்டுவதற்காக வேண்டி, ரசூல் கஷ்டப்பட்டது எல்லாம் சொர்க்கத்துக்கு வரணுங்கிறது, கொஞ்சம் விலகி பாருங்க, ரசூல் வந்தது எல்லாம் பாப்பா அவரை கூப்பிடு, இவரை கூப்பிடு, அபு லஹபா பாப்பா, எப்படியாவது உன்னை சொர்க்கத்துக்கு எழுத்து கொண்டு போய் விட்டு இப்படித்தான் கஷ்டப்பட்டாங்க. யாரையும் பார்த்து அவங்க உட்காந்து பத்துவா கொடுக்கல, நீ எல்லாம் நரகவாதி பண்ணும் சொல்லவே இல்லை. ரசூல் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த காலத்திலும் இவன் கூட ஆகிவிடக்கூடாதுன்னு பங்காபிர பார்த்து கூட ரசூல் ஆசைப்பட்டாங்க, அது மட்டும்தான் உண்மை. அப்ப அந்த கொள்கை நம்முடைய இதயத்திலே ஆழமாக குடிகொண்டிருந்தது என்று சொன்னால், யாரையும் பார்த்து நாங்கதான் 72 கூட்டம், இப்ப வந்து 72 கூட்டம் ஆரம்பிச்சு அவங்க சொல்லுவாங்க, நாங்க தான் 72 கூட்டம் நாங்க தான் எழுதிட்டோம், இப்ப யார் இதுல உண்மை யாருக்கு தெரியும், நம்ம ஏன் அடுத்த ஆளுகளை பத்தி அப்படி போவா இப்படி போவான் நம்ம ஏன் சொல்ல, அந்த அங்க பார்த்தா அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா, சகாபாக்களே செத்து உள்ளதான் எல்லாம் பாதுகாக்கணும், இங்க பார்த்தா இவங்க சொல்றா எல்லாம் மத்தவெல்லாம் தொடஞ்சிக்கையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு கூட்டம் பேசிக்கணும், நாங்க மட்டும்தான் போவோம். இதெல்லாம் வந்து இதற்கா இந்த சமுதாயம் கொடுக்கப்பட்டது, இதற்கா இந்த சமுதாயத்தை உம்மத்தை முத்தவசி என்று திருக்குறான் புகழ்ந்து சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப வெக்கமா இருக்கு. கேட்கறதுக்கே பேசுறதுக்கே வழிகாட்டுவதற்கும் நீங்கள் சொர்க்கவாதி, உங்களை இழுத்து போய் விடுவதற்கு மட்டும்தான் இந்த சமுதாயத்தின் பொறுப்பு, எவரையும் நரகத்துக்கு போறோம் நீங்க எல்லாம் உள்ள போவீங்க அப்படின்னு சொல்றது நமக்கு வேலையும் கிடையாது, அது நமக்கு தேவையும் அல்ல. எப்படி சொல்ல முடியும், நாம் நமக்கே ஒரு அருகிருப்பா இல்லையா, அடுத்தவங்களை பார்த்து நீங்க எல்லாம் நம்ம ஏன் சொல்லணும், அது அவர் அல்லாஹுக்கும் அவன் படைத்தவர்களுக்கும் உள்ள இடையிலே உள்ள விஷயம். நாம் என்ன செய்வோம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஆசைப்பட்டார்களோ அத்துவானிக்கு கூட நீங்க ஆசைப்படுங்க அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுக்கணும், தப்பே கிடையாது, கொடுத்துருவோம். நடந்திருக்கு, பிறவனுக்கு நடக்காததான் நடந்த போதே கடைசி நேரத்தில் சொன்னானா இல்லையா, அந்த மூசாவினுடைய ஆர்வனுடைய ரப்பை கொண்டு நான் ரப்பா அங்கீகரித்து உள்ள போய்கிட்டு இருக்கு, உள்ள சொன்னான் சொல்ல வச்சான், ஆனா அந்த ஈமான் ஈமானாக இல்ல கடைசி நேரத்தில் வந்ததுனால, அது யாருக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அதனால நாமே ஏன் ஒரு ப்ரீடிஃபைன் பண்ணி நாங்க மட்டும்தான் இப்படி அப்படின்னு சட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறது, அர்த்த நிரந்தரமான ஒரு வேலையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், இது நமக்கு தேவையில்லை. எல்லாரையும் பார்த்து நடப்போம், அவங்களும் உள்ள வரட்டும், யாரா இருந்தாலும் சரி தப்பா பேசலாம், இன்னைக்கு விளங்குல விளக்கத்தை கூட அவங்களுக்கு அவங்களை மீண்டும் இந்த பாதைக்கு கொண்டு வந்து விடு. எந்த பாதை உன்னுடைய ரசூல் உன்னுடைய தூதர் உன்னுடைய பாதையாக இருந்ததோ அந்த தெளிவான பாதை எங்களுக்கு காட்டு, அவங்களுக்கு காட்டு, அவங்களுக்கு காட்டு, எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு போய் எங்களை சொர்க்கத்துல சேரு சேர்த்து வை அப்படிங்கிறதால ஒரு பூமியினுடைய எண்ணமாக இருக்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மளே ஏன் இங்க பார்த்து பத்துவா கொடுக்கணும், அப்படி கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு, நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, நம்ம எங்க போகணும், நம்ம எப்படி முடிவு செய்ய முடியும். அல்அமாலு இன்னமல் அமாலு பில் கவாத்திம், உங்களுடைய அமாலுகள் நிர்ணயிக்கப்படுவதெல்லாம் உங்களுடைய முடிவுகளை வைத்து, முடிவு கடைசி நேரத்தில் உருவப்பட்டுச்சா யாருக்கு தெரியும், நான் கொடுத்த தகச்சத்து, நான் கொடுத்த சதக்கா, நான் கொடுத்த வேற பெரிய பெரிய அமல்கள், நான் கொடுத்த பள்ளி கட்டி கொடுத்த எது மேலே நடக்காத கடைசி நேரம் உருவப்பட்டுச்சுன்னா யார் என்ன செய்ய முடியும் சகோதரர்களே. அதனால ஒரு நல்ல எண்ணம், யாரா இருந்தாலும் செய்வீங்க, அவங்க தப்பா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்குள்ள உங்க நீங்க பெத்த புள்ள ரெண்டாவது புள்ள தப்பு செய்யறாங்கிறதுக்காக வேண்டி கல் தடுத்து கொண்டோம் அப்படிமா, உள்ளதான் தப்பு செஞ்சுட்டா திருத்துவோம் சொல்லுவோம் அடிப்போம் வரத்து வேற ஏதாவது செஞ்சு, அதனால அப்படி வெட்டி விட்டு நீங்க எல்லாம் நரகத்துக்கு தாயா, நம்ம யாரு பத்துவா கொடுக்கறதுக்கு, யாரு நம்ம என்ன ஷாரிய ஷரிகத்தான் இங்க வந்து உட்கார்ந்து திருக்குறானையும் அதிசயம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் நமக்கு அல்ல. அந்த உலகத்துல அப்படி ஒரு அனுமதி இருக்குதான். தயவு செஞ்சு இந்த எண்ணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை கலந்து எடுத்துருங்க. இன்னையில இருந்து அந்த எண்ணங்கள் தேவையில்லை. எல்லாரையும் நல்லவங்களா நடப்போம். ஏன்னா யார் யாரை விட நல்லவர்கள் இன்னைக்கு சொல்லும் போது அதற்கு சொன்னாங்க, ஒரு காபிரை பார்த்து காபிர் என்று சொல்லுவதற்கு மார்க்கம் அனுமதி தரவில்லை. ஒரு காபிர் ஜமாத்தா பார்த்து காபிர்களை காபிர்னு சொல்லலாம், இந்த கூட்டம் காபிரான கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இறை மறுப்பாளர்கள் இந்த அர்த்தத்திலே தனி ஒரு மனிதனை பார்த்து காபிர் அப்படின்னு சொல்றது நமக்கு ரைட்ஸ் கிடையாது. நாளை அவன் முஸ்லீமாக ஆகி அவனுடைய முடிவு உங்களை விட சிறந்ததா அல்லாவுக்கு நெருக்கமாக ஆகிவிடலாம் தெரியாது. அப்படின்னு கேட்க போவிய அதனால இந்த ஜமாத்தி என்பதை கொண்டு இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா ஜமாத்தி என்று சொல்லி தந்திருப்பதிலிருந்து நோக்கம் என்னன்னா, நாம் எப்படி இருக்கிறோமோ அந்த வழியும் சரியாக இருக்க வேண்டும், நம்மோடு சேர்ந்து இருக்கிற அனைத்து கூட்டமும் சரியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை வைப்போம். அல்லாஹ் தஆலா அதே மாதிரி ஆக்கி கொடுப்போம். அவனுக்கு என்ன பெரிய விஷயமா? இன்னைக்கு என்ன நீங்க எல்லாம் முஸ்லீம் ஆகணும்னு கான்ட்ராக்ட் போட்டு வந்தீங்களா இல்ல எழுதி கொடுத்துட்டு வந்தீங்களா இல்ல இன்னைக்கு உள்ள தசீர கேப்பன் எழுதி கொடுத்துட்டா வந்தியா? நாங்க உட்காந்து கேட்போம்ல. நல்ல ரூம்ல நல்ல டிவி ஓடிக்கிட்டு இருக்கு, நல்ல நல்ல சீரியல்ஸ் ஓடுது, முக்கியமான நியூஸ் ஓடுது, பார்க்கலாம்.
பாட்டு வாங்குங்க அப்படின்னு சொன்னாரு. வாங்குங்க அப்படின்ட்டு பிசா பண்ணீங்கன்னா உங்களை எந்த லிஸ்ட்ல சேப்பா?
அப்ப வாங்கங்கன்னு சொன்னா வாங்கங்கன்னு சொல்றது சுண்ணத்து, அது போன நன்மை எழுதப்படுங்கிறது தனி சேர்த்து வாங்கங்கன்னு வந்துடணும்.
ஒருத்தர்
இன்னொருத்தர் வீட்டுல யாராவது விரட்டி விட்டுருப்பாங்க, வாப்பா அப்பா சொல்றதாங்க போயா பள்ளியாசன் போயா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஆள் ஒரு மூணு பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் இமாம் சாப் ஓதுறது வந்து சத்தம் கூட கேட்காது, ஏன்னா பள்ளியாசா அவ்வளவு பெரிய பள்ளியாசம் இல்ல. இப்ப ஒரு ஊர் இப்படி செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா முழு ஊரும் குற்றம் பிடிக்கப்படும். இந்த ஊருக்கு அதாபு இறங்குறதுக்கு ரெடியா ஒரு இடம் இருக்கும். இப்படி எழுதுறாங்க, சஜா தண்டனையில் இறக்குவதற்கு அது என்ன ரெடியான இடம். காந்தி இயாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய முஃப்தி இருந்தாங்க, அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு மனுஷன் தொடர்ந்து ஜமாத்தை விட்டுக்கிட்டே இருக்கார், ஒரு மனுஷன் தொடர்ந்து ஜமாத்தை விட்டுக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொன்னா அவர் விஷயத்துல எச்சரிக்கப்படும். இந்த ஜமாத்தினுடைய ஆதாரங்கள் என்னன்னு எச்சரிக்கப்படும், அதை பத்தி உணர்வு ஊட்டப்படும். அப்படி இருக்கும் ஜெல பேர் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அவர்கள் கூட போர் தொடுப்பது தப்பில்லைன்னு எழுதுறாரு. அந்த அளவு கூட போய் சண்டை ஓடுறது இருக்கு, இது தப்பல்ல. அவர்கள் கூட கத்தி எடுத்து கழுத்த இருக்கிறதுக்கு ரெடி, கழுத்த இருக்கா போய் இன்னைக்கு இந்த கேரக்டர் வைஸா மாத்தணும் அப்படிங்கறது இல்ல. அந்த கேரக்டர் அந்த அளவுக்கு போர் செய்கிற அளவுக்கு அது தகுதியான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. இப்ப விளங்கியிருக்க ஸ்ரீதேவியில எந்த அளவுக்கு ஜமாத்தினுடைய ஐக்கியம் வேண்டும். இப்ப இதுல ஒரு விஷயம் இருக்கிறது, ஜமாத்துக்கு வரும்போது நம்ம வர்றப்பெல்லாம் தொழுகிறது, நான் சொல்லும் போது சொல்லல, 9:30 மணிக்கு கடை அடைஞ்சிட்டு ஒரு குண்டம் வருவாங்க கும்போணத்துல, அப்ப வந்து ஒரு ஜமாத்து நடக்கும். இது யாருப்பா, இவெல்லாம் மெடிக்கல் காரங்க, அரிசி கடைக்காரங்க எல்லாம் 10 மணிக்கு வருவாங்க, 11 மணிக்கு வந்து துணி கடைக்காரங்க, இப்படி ஒரு பள்ளியாசம் நடத்திக்கிட்டு தான் இல்லாதத சொல்லலங்க நடத்திக்கலாம். இது பெரிய பிரச்சனை அப்படி. இது ஜமாத்தாவே நடக்கும், எப்படி வந்து ரமலானுடைய காலையில மேல தராவி இருக்குல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சுல, இதே மாதிரி பெரிய ஜமாத்து வந்து கூட்டமா நின்று 9:30 மணியா அந்த பள்ளியாசத்துக்கு போனா ஜமாத் தொழுதுக்கெல்லாம் சொல்லு போறா எல்லாம் இருந்துச்சு அந்த ஊர்ல. உடனே 10 ரூபா கேட்க எழுதணும்னா 10 ரூபா தெளிவா எழுதி அனுப்பிட்டா, அப்படி எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு 9:30 மணிக்கு நீங்க கடை எடுத்துட்டு வந்து விடுவதுக்கு பேரு ஜமாத்தே கிடையாது. ஜமாத் என்பது ஒரு பள்ளி நிர்ணயிச்சு அந்த பள்ளியில போர்டு எழுதி போட்டு 8 மணிக்கு வாங்க, 8:05 தொழுகன்னா 8:05 பேர் தான் ஜமாத்து. அது எவ்வளவு இருந்தாலும் சரி, நீ வந்து ராஜாவா இருந்தாலும் சரி, நீ மந்திரியா இருந்தாலும் சரி, நீ வந்து மல்லிய கடை வச்சிருந்தாலும் சரி, நீ வந்து மெடிக்கல் ஷாப் வச்சிருந்தாலும் சரி, 8:05 நீ வந்தாகணும். இன்னும் பல பல விதங்கள்ல மடங்கு ஜமாத்தோடு ஒரு மனிதர் தனியாக தொழுவதை விட ஜமாத்தோடு தொழுவதற்கு நன்மை கூடுதல் சொல்லியிருக்காரு. அதனால நாங்க வைக்கிறப்ப ஜமாத்து வச்சுக்கிறோம், அந்த ஜமாத்துக்கு பேரே அல்ல. பள்ளி நிர்ணயிச்சு இமாம் நிர்ணயிச்சு எந்த நேரத்தில் அதான் ஒடுக்கப்பட்டு அந்த நேரத்தில் எழுதி போடப்பட்டு எந்த நேரத்தில் தொழுவ நடக்குதோ அந்த தொழுவைக்கு பேர் தான் ஜமாத்து தொடங்குறா. அதனால இந்த ஜமாத்துக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்ல அந்த ஜமாத்து தொழுகை விட்டா விட்டவருக்கு என்ன இதுல எழுதும் போது, இப்ப நம்முடைய முக்கால் மேல சொன்னா அது வாஜிப் அப்படின்னு சொல்லிட்டோம், விட்டவனுடைய தொழுகை தொழுகையாகவே அப்படி நான் ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படி ஹதீஸ்ல வருது, எவன் தொழுகை அதனுடைய நேரத்தை விட்டு விட்டு அப்புறமா வந்து தொழுகிறானோ அதனுடைய பதிலை அவன் கொடுக்கவில்லையோ அவனுடைய தொழுகை அங்கீகரிப்பதற்குரிய தொழுகை அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த அதாவது நம்முடைய புக்ககாக்கள் நம்முடைய இந்த மார்க்கத்தினுடைய அந்த அறிவி சேவையை செய்திருக்கக்கூடிய அந்த மதுரத்தினுடைய அசாசிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இது சுண்ணத்தை மொக்கதா, ஒருமை லேட்டா வந்து தொழுதா தொழுவ கூடியும், ஆனா அந்த சுண்ணத்தை மொக்கதா விட்ட பாவத்திற்கு அவன் ஆளாக்கப்படுவான். யோசிங்க, அவங்கவோ இப்ப யோசிங்க, நம்ம கருத்து நம்ம செயல் சொல்றது சொல்லி முடிச்சு போட்டாச்சு, இனி அவங்கவோ நம்ம நம்ம எப்படி டிசிஷன் எடுத்துக்கணுங்கிறது நீங்க தான் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி, நான் இல்ல உங்க விஷயத்துல நான் வந்து தலைங்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்கு. அதனால மார்க்கம் இப்படி சொல்லுதுன்னு சொல்லிட்டேன் பயந்துக்குங்க, அல்லாவும் கஞ்சிக்குங்க. அப்ப நான் எந்திரிச்சு இப்ப நான் தூங்கிட்டு நாங்க எந்திரிக்கிறப்ப இந்த கதைலாம் வேலையே நடக்காது. ஒன்னே ஒண்ணு ரசூல் சொன்ன அந்த ஹதீஸ் இருக்கிறது அதை மனசுல வைத்துக் கொண்டு வாங்க சொல்லியா தொழுதுட்டு அதுக்கு மேல வெளியே போனோம் தொழுதுட்டு அதுக்கு மேல அந்த போற இடத்துல தொழுதுருவான். இது ஒண்ணும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லா இடத்துலயும் பண்டி, எல்லா இடத்துலயும் அவுடு, எல்லா இடத்துலயும் தண்ணி, எல்லா இடத்துலயும் டாய்லெட் எல்லாம் இருக்கு. தாராளமா போய் கூப்பிட்டவங்க நினைக்கிறோம் உதிர அப்படிங்கிறது காரணம் இருக்கிறது. ஏதாவது சில நேரங்கள்ல அப்படி இப்படின்னு சொன்னா நீ உங்க அல்லாட்ட பேசிட்டு இது பண்ணிக்கலாம். ஆனா வளமையான இதே நிலைமை, நாங்க எப்போதும் அப்பதான் வந்து தொழுவோம், சில பேருக்கால நுகரசன் மகரிப்லாம் நாங்க வீட்டுல போய் தான் தொழுவோம் அப்படிங்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் இந்த மேட்டினுடைய முடிவு. இரண்டாவது வந்து நீங்கள் ஜமாத்தாக இருந்து கொள்ளுங்கள் என்பதை கொண்டு இன்னும் பெருசா எழுதிட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த லெந்தி சப்ஜெக்ட் நான் எடுக்கல, ஏன் குருத்து பீமா 17 பக்கம் இதுக்கு விளக்கம் எழுதியிருக்காருன்னு சொன்னேன். குருத்து பீமா 17 பக்கம் விளக்கம் எழுதியிருக்காரு, அதே மாதிரி பல பேர் எழுதியிருக்காங்க. அதனால அந்த விளக்கத்தை
சிம்பிளான விளக்கம், நீங்கள் ஜமாத்தோடு இதை கொண்டு என்ன அர்த்தம்னா தொழுகையிலே நீங்கள் உங்களுடைய ஜமாத் என்பதை ஆரம்பியுங்கள். அறிவு களஞ்சியங்களை விளங்கிக் கொள்ளுங்கள். தொழுகையிலே ஜமாத் என்பதை ஆரம்பிச்சிருங்க. நீங்க நாங்க ஒன்னா கை கோத்து நிக்கிறோம் எங்கே தெரியுமா சொல்லணும், உங்க தொழுகையிலே சொல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா வெளியெல்லாம் எப்படி சொல்லணும்? இப்படி தெரிந்து கிடப்பதற்கு மார்க்கம் அனுமதி தரவில்லை, உங்களுடைய தொழுகையே உங்களுக்கு அனுமதி தரவில்லை. ஒன்னு அணிவகுத்து நின்றுகிட்டு நாங்க அப்படி நீங்க அப்படின்னா இது அறிவுடைமை அல்ல. விளக்க சப்ப கேட்டு கேட்கலாம். இப்ப இந்த பேச்ச கேட்டுட்டு போய் கூட பின்னாடி வந்துக்கலாம், பெரிய மாதிரி பேசுறாரு எப்படிப்பா அப்படி ஒத்து வரும். இந்த சப்ப கட்டுக்கு நம்ம காலே வரல, ஒரே ஒரு எண்ணம், நல்ல எண்ணம், எல்லாரையும் பார்த்து நல்ல எண்ணம் வரீங்க. சகாபாக்கள் நல்ல எதுக்கு போவாங்கன்னு அவங்க நம்ம எதுக்கு சொன்னா அல்லா நம்மளை பாதுகாக்க நம்ம ஹால் என்ன நமக்கு தெரியுமா? எல்லாரையும் அவங்களும் வரட்டும், இவங்களும் சொர்க்கத்துக்கு வரட்டும், அவங்களும் சொர்க்கத்துக்கு வரட்டும். ஏன்னா எங்க நபி, எங்க நபி ரஹ்மத்துல்லில் ஆலமீன், உலகத்தாருக்கே அருப்புடை அவ அறிவு ஜீவி, அதே மாதிரி அவங்கள் மீது அவ்வளவு இரக்கமாக அனுப்பப்பட்ட அந்த நபி சொன்னாங்க, ஒரு உம்மத் என்னுடைய உம்மத்துல அவன் காஃபிரா இருந்தால் கடைசி ஆளு கூட நரகத்துக்கு போயிருந்தது நான் விரும்பலன்னு விருப்பப்பட்டத அந்த அந்த மனசையே உடச்சி நீ காஃபிரு நீ நரகத்துக்கு போவ, நாங்க தான் 72 கூட்டத்துல இந்த 72 கூட்டம் எதுவும் தேவையில்லை. அது அல்லாஹ் வச்சிருப்பான், 72 கூட்டம் நபி சொல்லி கொடுத்தாங்கன்னா அது இருக்கலாம், அஜர்த்தியானா 72 கூட்டம் இல்லங்கிறாரெல்லாம் இல்ல இருக்கலாம். அது அல்லாஹ் அவன் முடிவு செய்ய வேண்டிய அத்தாரிட்டி, அவன் நீ யாரு? நம்ம வைக்கிறது பெரிய எண்ணமா இருக்கும், எல்லாரும் நம்ம சொர்க்கத்துக்கு போவோம். இந்த உம்மத்தே இன்னும் இந்த உம்மத்திலே உள்ள காதிர்கள் எல்லாம் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு ஈமான கொடுத்து கொண்டு போட்டு நல்ல எண்ணத்தை வைப்போம். அல்லாஹ் உங்களையும் அப்படி ஆக்கட்டும், நம்மளையும் அப்படி ஆக்கட்டும், உலக முஸ்லீம்களும் அப்படி அந்த எண்ணத்தின்படி ஆக்கி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்ஷால்லா இதுல சில சில விளக்கங்கள் விட்டுருக்கு. அடுத்தடுத்த வாரம் இன்ஷால்லா சொல்லி இந்த ஆயத்து பூர்த்தி செய்யப்படும் என்று சொல்லி மனசிலே வையுங்கள். ஜமாத்தில் விடாதீர்கள், தொழுகையை விடாதீர்கள். எந்தெந்த அளவுக்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நல்லா யோசிச்சு போய் நைட்டு படுக்கும் போது இதெல்லாம் அப்படி ஒரு ஓட்டு ஓட்டி பாருங்க மனசுல, அஜய் என்ன சொன்னாருன்னு நல்லா ஹிதாயத்து கொடுப்பான், நம்மளை தொலை வைப்பான். நீங்க தோழப்படுத்துட்டா தொழு வைக்க வேண்டியது உங்களுடைய ரப்பினுடைய பொறுப்பு என்று சொல்லி முடிக்கிறேன். வாசல் தாமானா. This audio was done